We were looking yesterday at 1 Samuel chapter 2 verse 30.
1 Samuel 2nd adhigaram 30th vasanathile naam nete dinathile dhyanithom,
where God says to Eli the high priest, those who honor me I will honor.
என்னை கனமண்ணுகிறவர்களை நான் கனமண்ணுவேன் என்று பிரதான ஆசாரியன் ஏலிக்கு ஆண்டவர் சொல்கிறார்.
These warnings in the Bible are for us.
வேதத்திலே காணப்படுகிற இந்த எச்சரிப்புகள் நமக்காகத்தான்.
If you honor some human being, your son or somebody, more than God,
தேவனை காட்டிலும் அதிகமாக எந்த ஒரு மனிதனையோ உங்களுடைய மகனையோ அதிகமாக நீங்கள் கனமண்ணுவீர்களானால்,
the same thing can happen to us that happened to Eli.
ஏலிக்கு நடந்த அதே சம்பவம் நமக்கும் நடப்பதற்கு வாய்ப்புண்டு.
There are many things God will share with us and give to us.
தேவன் நம்மோடு கூட பல காரியங்களை பகிர்ந்து கொண்டு நமக்கு கொடுப்பார்.
He gives us his love.
அவருடைய அன்பை தருகிறார்.
He gives us his power.
அவருடைய வல்லமையை தருகிறார்.
He gives us his wisdom.
அவருடைய ஞானத்தை தருகிறார்.
So many gifts.
அநேக ஈவுகள்.
Material gifts, spiritual gifts.
பொருளாதார ஈவுகள், ஆவிக்குரிய ஈவுகள்.
Can you tell me one thing God will not give us?
தேவன் நமக்கு கொடுக்க கூடாத ஒரு காரியம் என்ன என்று சொல்ல முடியுமா?
He will never give us one thing.
ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவர் கொடுக்கவே மாட்டார்.
The Bible says in Isaiah 42.
ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது.
Verse 8.
8ஆம் வசனம்.
Isaiah 42 verse 8.
ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
The Lord says, that is my name. I will never give my glory to another.
நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன்.
There's one thing God will never give us.
தேவன் நமக்கு கொடுக்க கூடாத ஒரு காரியம் உண்டு.
Glory.
மகிமை.
Because it's not good for us.
ஏனென்றால் அது நமக்கு நல்லதல்ல.
The world has been created, the universe has been created in such a way that it will function properly only if all glory is given to God.
சகல மகிமையும் தேவனுக்கு செலுத்தப்படும் பொழுது மட்டுமே இந்த அண்ட சராசரம், நாம் காண்கிற உலகம் எல்லாம் சீராக இயங்கும்.
The church will function properly when all glory is given to God.
சபை எல்லா மகிமையும் தேவனுக்கு செலுத்தும் பொழுதுதான் சபை நேர்த்தியாக நடைபெறும்.
Any preacher or elder who tries to get glory to himself will destroy the church.
எந்த ஒரு பிரசங்கியாரோ எந்த ஒரு மூப்பரோ மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் அந்த சபையை கெடுக்கிறார்.
Any father or mother who takes glory to themselves for bringing up their children properly will destroy their home.
பிள்ளைகளை நன்றாக செம்மையாக நான் தான் வளர்த்திருக்கிறேன் என்ற மகிமையை எந்த ஒரு தகப்பன் தாய் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தங்கள் குடும்பத்தை கெடுக்கிறார்கள்.
If you got a good job and done well financially in your life and you take credit for it, you will destroy yourself.
உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறது, நல்ல சம்பளம் கிடைக்கிறது, அதிலே நீ மகிமையை தேடுவாய் என்று சொன்னால் நீ உன்னை நீயே கெடுத்துக் கொள்வாய்.
That is why even if we have health, we must not take glory that we are healthy because we did so many good things.
நமக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் கூட அதற்குரிய மகிமையை நாம் எடுத்துக் கொள்ள கூடாது. நான் தான் இதை செய்தேன், அதை செய்தேன், ஆகவே எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது என்று நாம் எடுத்துக் கொள்ளாது.
Very important principle.
இது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு.
You can ask God for anything.
தேவனிடத்தில் எது வேண்டுமானாலும் கேட்கலாம்.
But make sure that you give him the glory.
ஆனால் அவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
Jesus himself taught us that in Matthew chapter 6.
மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவே அதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்.
He taught us a prayer to pray.
ஜெபிக்கும்படியான ஒரு ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
And he Matthew chapter 6.
மத்தேயு 6ஆம் அதிகாரம்.
He told us to pray like this.
இப்படியா ஜெபிக்கும்படியா அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்.
Matthew 6 verse 9. Pray like this, our Father who art in heaven.
நீங்கள் இப்படி தான் ஜெபிக்க வேண்டும். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே,
Hallowed be thy name.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
My name is not important.
என்னுடைய பெயர் முக்கியமானதல்ல.
Can you say that?
இதை நீங்கள் சொல்ல முடியுமா?
Can you say, Lord, it doesn't matter what people think about me or say about me.
என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டாலும் அது பரவாயில்லை.
They called Jesus Prince of Devils.
இயேசுவை பிசாசுகளின் அதிபதி என்று அழைத்தார்கள்.
They are not going to call us by better names.
அதே காட்டில் மேன்மையான பெயரை வைத்து நம்மை அழைக்க மாட்டார்கள்.
People have called me all types of bad names, Christians.
ஜனங்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்னை பலவிதமான கெட்ட பெயர்களை சொல்லி அழைத்திருக்கிறார்கள்.
To me that is an honor.
என்னை பொறுத்தவரை அது ஒரு கனம்.
Because they called my Lord Prince of Devils.
என்னுடைய ஆண்டவரையே பிசாசுகளின் அதிபதி என்று அழைத்தார்கள்.
So don't look for a good name from worldly people.
ஆகவே உலக மக்களிடத்திலிருந்து நல்ல ஒரு பெயர் எதிர்பார்க்க வேண்டாம்.
Don't look for a good name from worldly Christians.
உலக கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து நல்ல ஒரு பெயர் எதிர்பார்க்க வேண்டாம்.
They will call you false teacher.
கள்ள போதகன் என்று அழைப்பார்கள்.
And followers of Satan, all types of things.
பிசாசின் பின்பற்றுகிறவர்கள் என்று பலவிதமான பெயர்களை சொல்லி அழைப்பார்கள்.
But how do we shut their mouths?
அவளை வாயை நாம் எப்படி அடைக்க முடியும்?
Not by arguing with them.
அவளோடு கூட வாக்குவாதம் பண்ணி அல்ல.
By our life.
நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக.
Our life will shut their mouth.
நம்முடைய வாழ்க்கை தான் அவளுடைய வாயை அடைக்கும்.
The way we have brought up our children will shut their mouth.
நாம் பிள்ளைகளை வளர்த்த விதம் அவளுடைய வாயை அடைக்கும்.
When they compare it with their own life and their own family.
தங்களுடைய சொந்த வாழ்க்கையும் தங்கள் சொந்த குடும்பத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படி ஆகும்.
And that's what I've decided to do for nearly 40 years.
இதைத்தான் நான் 40 ஆண்டுகளாக செய்ய முடியாக தீர்மானித்திருக்கிறேன்.
I never reply to people who call me all types of bad names.
பலவிதமான கெட்ட பெயர்களை சொல்லி அழைக்கிற மக்களுக்கு நான் ஒரு மாறு உத்தரவும் சொல்லுவதில்லை.
I say God will answer them. I don't have to answer them.
நான் அவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. தேவன் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார்.
My duty is only to shine as a light by my life, by my family and my church.
என்னுடைய குடும்பத்தின் மூலமாகவும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் என்னுடைய சபையின் மூலமாகவும் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வது என்னுடைய வேலை.
Don't be disturbed when other people call you by bad names.
ஆகவே கெட்ட பெயர்களை சொல்லி மற்றவர்களை அழைக்கும் பொழுது அதனாலே நீங்கள் தங்கள் மனதில் சஞ்சலப்பட வேண்டும்.
Our only prayer is our Father who art in heaven, hallowed be thy name.
நம்முடைய ஜெபமெல்லாம் பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
And then he said in verse 4:13, the last part.
13ஆம் வசனம் கடைசி பகுதியிலே சொல்கிறார்.
Thine is the kingdom, the power and the glory forever.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே.
Thine is the glory forever.
என்றென்றைக்கும் மகிமை உம்முடையது.
That is how Jesus taught us to conclude our prayer.
இப்படி தான் நாம் ஜெபத்தை முடிக்கும்படியாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
Give us this day our daily bread, verse 11.
11ஆம் வசனத்திலே இன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு
தாரும். When we get money to get our daily food, we say, Lord, the glory is yours, not mine.
நமக்கு இன்றைக்கு வேண்டிய ஆகாரம் இன்றைக்கு வேண்டிய பணம் கிடைத்து விட்டால் ஆண்டவரே மகிமை உமக்கு ஆண்டவரே என்னுடையது அல்ல.
Forgive us our sins.
நம்முடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும்.
And he forgives us, Lord, that is your glory.
அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் ஆண்டவரே அந்த மகிமை உமக்கு.
And deliver us from sin.
பாவத்தில் எங்களை விடுதலையாக்கும்.
And when God gives us victory over sin.
தேவன் நமக்கு பாவத்தின் மேல் வெற்றியை கொடுக்கும் பொழுது.
Lord, thine is the glory forever.
ஆண்டவரே என்றென்றைக்கு மகிமை உம்முடையது ஆண்டவரே.
The moment you start boasting about something in your life,
உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை குறித்து எப்பொழுது நீ மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறாயோ,
you immediately are in danger of getting in fellowship with Satan.
உடனடியாக சாத்தானோடு கூட ஐக்கியப்படும்படியான ஒரு ஆபத்திலே நீ இருக்கிறாய்.
We must testify what God has done for us.
தேவன் நமக்கென்று என்ன செய்திருக்கிறாரோ அதை நாம் சாட்சி பகர வேண்டும்.
Paul said, my conscience does not convict me of anything.
மனசாட்சி என்னை எந்த விஷயத்திலும் குற்றப்படுத்துவதில்லை.
Wonderful testimony.
அருமையான சாட்சி.
But he gave the glory to God.
ஆனால் மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறார்.
And we must also give a testimony.
நாமும் சாட்சி சொல்ல வேண்டும்.
The Lord has kept me from falling.
விழுவதிலிருந்து தேவனை பாதுகாத்திருக்கிறார்.
But the glory is his.
ஆனால் மகிமை அவருடையது.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Please be very very careful.
மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள்.
When you touch the glory of God,
தேவனுடைய மகிமையை நீங்கள் தொடும் பொழுது,
and you take little bit of yourself,
அதிலே உங்கள் கொஞ்சத்தை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளும் பொழுது,
that is like taking some money from somebody else's purse when he's not looking.
ஒரு மனிதன் பார்க்காத இருக்கும் பொழுது என்னுடைய பண பையிலிருந்து கொஞ்சம் பணத்தை திருடுவது போல.
Supposing you see somebody's purse lying there, will you go and take out 10 rupees from it?
ஒரு மணி பர்ஸ் அங்கே இருக்குறது நீங்கள் அதிலே போய் திறந்து 10 ரூபாய் எடுப்பீர்களா?
No, I don't think any of you will do it.
இல்லை, நீங்கள் யாருமே அப்படி செய்ய மாட்டீர்கள்.
That is the same thing when we take some glory to ourselves for something good that has happened in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான ஒரு காரியம் நடந்ததற்காக மகிமை நாம் எடுத்துக்கொண்டால் அது அதற்கொப்பாக தான் இருக்கிறது.
That is why we must never compare ourselves with other believers also.
ஆகவே தான் நம்மை மற்ற விசுவாசிகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்க கூடாது.
When you compare yourself with other believers, you will tend to boast.
உங்களை மற்ற விசுவாசிகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு ஒரு ஏது உண்டாகும்.
I am better than that person.
நான் அந்த நபரை காட்டிலும் மேன்மையானவன்.
My children are better than that person's children.
அந்த நபருடைய பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் நல்லவர்கள்.
Or they get better marks in school.
அவர்களை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்குறார்கள்.
It's all stupidity.
இவெல்லாம் மதியீனம்.
Or they are more spiritual than somebody else.
அல்லது மற்றவளை காட்டிலும் இவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள்.
Or my church is better than other churches.
மற்ற சபைகளை காட்டிலும் என்னுடைய சபை சிறந்த சபை.
Let God decide that.
அதை தேவன் தீர்மானிக்கட்டும்.
I often tell people when I go to other churches.
நான் மற்ற சபைகளுக்கு செல்லும் பொழுது நான் அடிக்கடி சொல்கிறேன்.
We are not saying CFC is the best church.
CFC தான் சிறந்த சபை என்று நாங்கள் ஒரு காலம்
சொல்லவில்லை. We do not compare ourselves with others.
மற்றவர்களோடு கூட எங்களை ஒப்பிட்டு பார்ப்பதும் இல்லை.
We only compare ourselves with Jesus Christ.
எங்களை இயேசு கிறிஸ்துவோடு மட்டுமே ஒப்பிட்டு பார்க்கிறோம்.
And we find we have come far short of that standard.
அந்த தரத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் எவ்வளவோ குறைவுற்றிருக்கிறதை பார்க்கிறோம்.
So there is zero room for pride.
ஆகவே பெருமைக்கு இருக்கக்கூடிய இடம் பூஜ்ஜியம் தான்.
Have you become like Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவைப் போல நீ நீங்கள் மாறிவிட்டீர்களா?
Has your church become like Jesus Christ?
உங்களுடைய சபை இயேசு கிறிஸ்துவின் சபை இயேசு கிறிஸ்துவைப் போல மாறிவிட்டதா?
No.
இல்லை.
Then let us fall on our face and ask God to have mercy on us.
அப்படியானால் மூங்கப்புற விழுந்து ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று கேட்போம்.
I don't want to spend even 1 minute comparing my church with any other church.
என்னுடைய சபையை மற்ற சபைகளோடு கூட ஒப்பிடுவதற்கு ஒரு நிமிடத்தை கூட நான் செலவு செய்வதில்லை.
What I say is we disagree with the wrong teachings in other churches.
மற்ற சபையில் இருக்கக்கூடிய தவறான உபதேசத்தோடு கூட நாம் ஒத்துக்கொள்வதில்லை என்று தான் சொல்கிறோம்.
We disagree with the money loving attitude of pastors.
பாஸ்டர்களுடைய பணத்தை நேசிக்கக்கூடிய மனப்பான்மையை நாம் ஒத்துக்கொள்வதில்லை என்று சொல்கிறோம்.
But I never decide whether I am a better person than that man.
அந்த நபரை காட்டிலும் நான் மேன்மையானவனா என்று ஒரு காலம் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை.
That is for God who is the judge.
தேவன் தான் நியாயாதிபதி, அவர்தான் அதை செய்ய வேண்டும்.
There is only one judge.
ஒரே ஒரு நியாயாதிபதி தான் உண்டு.
And I am not that judge.
நான் அந்த நியாயாதிபதி
அல்ல. And you are not that judge.
நீங்கள் அந்த நியாயாதிபதி அல்ல.
See, we are all like students in a class.
நாம் எல்லாரும் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களைப் போல இருக்கோம்.
After you write the examination,
தேர்வு எழுதின பிறகு,
can you give marks to your own paper?
உங்களுடைய சொந்த பேப்பருக்கு நீங்களே மார்க் போட்டுக் கொள்ளலாமா?
Then we'll all give 100%.
அப்படினா நாமே நாம் எல்லாருக்கும் 100% போட்டு கொள்வோம்.
No, the teacher has to give the mark.
See, ஆசிரியர் தான் மார்க் கொடுக்க வேண்டும்.
So it's no use comparing your paper with that person's paper.
ஆகவே உங்களுடைய பேப்பரை மற்றவருடைய பேப்பரை வைத்து விடைத்தாளை வைத்து ஒப்பிட்டு பார்ப்பதில் பிரயோஜனம் இல்லை.
When we come to the end of our life, examination will be over.
நம்முடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வரும்பொழுது நம்முடைய தேர்வு முடிந்து விட்டது.
Then we hand over our paper to Jesus.
நம்முடைய விடைத்தாளை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்.
He will give the marks.
அவர் மதிப்பெண்களை தருவார்.
Please remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்கள். Don't try to give yourself marks now.
இப்பொழுதே உங்களுக்கு நீங்கள் மார்க்குகளை மதிப்பெண்களை போட்டுக் கொள்ள வேண்டாம்.
The examination is not even over yet.
இன்னும் தேர்வே முடியவில்லை.
We have finished about 5 out of 10 questions.
10 கேள்விகளுக்கு 5 கேள்விகள் தான் முடித்திருக்கிறோம்.
Many of us are already giving ourselves marks.
அனைவரும் வேறு ஒருவர் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள் நீங்கள் எவ்வளவு வாங்கல என்பதை இயேசு தீர்மானிக்கிறார்.
And I'll tell you, even if you made many mistakes,
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அநேக தவறுகளை நீங்கள் செய்திருந்தால்,
if you are humble,
நீங்கள் தாழ்மையா இருந்தால்,
till the end,
முடிவு வரை,
you'll get 100%.
உங்களுக்கு 100%க்கு 100 மார்க் கிடைக்கும்.
It is only pride that will take away your marks.
உங்களுடைய மதிப்பெண்களை எடுத்துக் கொள்வதெல்லாம் பெருமைதான்.
I have learned that.
நான் அதை கற்றுக்கொண்டேன்.
If I remain humble and I fight the battle to humble myself.
நான் தாழ்மையில நிலைத்திருந்து தாழ்மையா இருப்பதற்கு என்னுடைய போராட்டத்தை போராடினேனானால்,
and that is not difficult if you look to Jesus.
இயேசுவை பார்க்கும் பொழுது அது கஷ்டமே அல்ல.
It is impossible to be proud if you keep looking at Jesus.
இயேசுவையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது பெருமை இருப்பது கூடாத காரியம்.
Let me tell you that all pride comes into your life because you compare yourself with some other brother.
உங்களை வேறொரு சகோதரனோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே உங்களுக்கு பெருமை வருகிறது.
Or some other sister.
அல்லது வேறொரு சகோதரியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது.
I want to urge all of you, make a decision in your life. I will never compare myself with anybody else.
ஒரு காலம் என்னை மற்றவர்களோடு ஒப்பிட மாட்டேன் என்ற தீர்மானத்தை செய்து கொள்ளுங்கள்.
See what it says in 2 Corinthians chapter 10.
2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் என்ன சொல்கிறது என்று பாருங்கள்.
It's a very important verse.
மிக முக்கியமான வசனம்.
2 Corinthians 10.
2 கொரிந்தியர் 10 அதிகாரம்.
This is what Paul the great apostle is saying.
மிகப்பெரிய அப்போஸ்தலன் பவுல் இதை தான் சொல்கிறார்.
Paul could have compared himself with all the other apostles.
பவுல் மற்ற எல்லா அப்போஸ்தலரோடும் கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்திருந்திருக்க முடியும்.
And he was undoubtedly the greatest.
சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர்தான் பெரியவர்.
But he said, I am the least of all the apostles.
ஆனால் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் நான் என்று
சொல்கிறார். He said, I am the least of all the saints.
எல்லா பரிசுத்தவான்களும் நான் சிறியவன் என்று
சொல்கிறார். He said, I am the chiefest of all the sinners.
எல்லா பாவிகளிலும் பிரதான பாவி என்று சொல்கிறார்.
Why does he say that?
ஏன் அப்படி சொல்கிறார்?
Because he compared himself only with Jesus.
அவர் தன்னை இயேசுவோடு மட்டுமே ஒப்பிட்டு பார்க்கிறார்.
He didn't compare himself with the other apostles and the other believers.
மற்ற அப்போஸ்தலரோடு கூட மற்ற விசுவாசிகளோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்கவில்லை.
When he looked at Jesus, he said, "Oh, I'm not a great apostle. I'm the least."
இயேசுவை பார்க்கும் பொழுது நான் பெரிய அப்போஸ்தலன் அல்ல, நான் சிறியவன் என்று சொல்கிறார்.
When he compared himself with Jesus, he said, "I'm not even such a good believer. I'm worse than the worst believer."
இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் நல்ல விசுவாசி கூட இல்லை, மிக மோசமான நிலையில் இருக்கேன் என்று
சொல்கிறார். When he compared himself with Jesus, he said, "Oh Lord, I'm the greatest sinner in the world."
இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே இந்த உலகத்தில் பிரதான பாவி நான் தான்.
And here he gives us the reason.
இங்கே அதற்குரிய காரணத்தை
சொல்கிறார். 2 Corinthians 10
2 கொரிந்தியர் 10 அதிகாரம்
verse 12
12 வசனம்.
We are not bold to compare ourselves with those who commend themselves.
நாங்கள் எங்களையே ஒப்பிட்டு பார்ப்பதற்கு மேட்மையானவர்கள் அல்ல.
But when they measure themselves with each other and compare themselves with each other, they are without understanding.
அவர்கள் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல, அவர்களுக்கு அறிவில்லை.
There are a lot of people who compare themselves with each other.
அநேக மக்கள் தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள்.
When you say they are without understanding,
அவர்களுக்கு புத்தி இல்லை என்று சொன்னால்,
that means they are like these mentally retarded people who don't understand ABC or 2 plus 2 or anything.
ABC என்றால் என்ன, 2 கூட்டல் 2 என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளாத மூளை வளர்ச்சியற்ற பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள்.
You know, there are children who are born with a mental defect that cannot even add 2 plus 2.
சில பிள்ளைகள் மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் பிறக்கிறார்கள், அவர்களுக்கு 2 கூட்டல் 2 என்றால் என்ன என்று தெரியாது.
We can say they are without understanding.
அவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று சொல்லலாம்.
Spiritually there are some people like that.
ஆவிக்குரிய ரீதியிலே அப்படி சிலர் இருக்கிறார்கள்.
They are the most foolish believers in the world.
இந்த உலகத்திலே மிகவும் புத்தியமான விசுவாசிகள் இவர்கள்
தான். They may know so much of the Bible.
வேதத்தை அதிகமாக அறிந்திருக்கிறார்கள்.
They may be great preachers.
பெரிய பிரசங்கியர்களாக இருக்கலாம்.
But they have one big problem.
ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு.
They compare themselves with others.
மற்றவர்களோடு கூட தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள்.
And they boast.
அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
This is we are not bold to boast like that.
அப்படி நாங்கள் எங்களை ஒப்பிடுவதற்கு நாங்கள் துணிய மாட்டோம் என்று சொல்கிறார்.
We have got understanding.
எங்களுக்கு புத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்.
And what is the mark of a man who's got understanding?
அறிவு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அடையாளம் என்ன?
He compares himself only with Jesus.
அவன் தன்னை இயேசுவோடு கூட மட்டுமே ஒப்பிட்டு பார்க்கிறான்.
All of you sitting here.
இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரும்.
I know, I'll tell you if whether you got understanding or not.
உங்களுக்கு புத்தி இருக்கிறதா இல்லையா நான் உங்களுக்கு சொல்றேன்.
If you only compare yourself with Jesus every day, you are a person with spiritual understanding.
ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு மட்டுமே உங்களை ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தி இருக்கிறது.
If you compare yourself with other believers, you are like a spiritual idiot without understanding.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் புத்தி இல்லாத ஆவிக்குரிய ரீதியில் புத்தி இல்லாத புத்தியினராக இருக்கிறீர்கள்.
The world is full of spiritual idiots.
இந்த உலகமானது ஆவிக்குரிய புத்தியினர்களால் நிறைந்திருக்கிறது.
In the world everybody compares themselves with each other.
இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள்.
They are jealous of others who are better.
தங்களை காட்டிலும் மேன்மையானவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள்.
And they are proud of others they think are less than them.
மற்றவர்களை தங்களை காட்டிலும் கீழாக இருக்கிறார் என்று எண்ணும் பொழுது தாங்கள் பெருமை அடைகிறார்கள்.
Not only don't compare yourself with others,
மற்றவர்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பது மட்டுமல்ல,
don't try to become like others.
மற்றவர்களை போல மாற வேண்டும் என்று எண்ண வேண்டாம்.
If for example the finger tries to become like the tongue,
உதாரணமாக விரல்கள் நாவை போல மாற வேண்டும் என்று எண்ணுகிறது.
You know, we are Christ's body.
நாம் கிறிஸ்துவின் சரீரம்.
Each of us is like a member in Christ's body.
ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயவங்களாக இருக்கிறோம்.
You may be a finger.
நீங்கள் ஒரு விரலாக இருக்கலாம்.
But don't try to become a tongue.
ஆனால் நாவை போல மாற வேண்டும் என்று விரும்ப வேண்டாம்.
Don't compare yourself.
உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம்.
Don't try to be like somebody else.
மற்றவர்களை போல இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம்.
For many years I have told people.
நான் அநேக ஆண்டுகளாக ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
Please don't try to preach like me.
என்னை போல பிரசங்கிக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம்.
You be yourself.
நீங்கள் நீங்களாகவே இருங்கள்.
God has given me a gift, God has given you another gift.
தேவன் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார்.
I am not better than you, we all have different gifts.
உங்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் அல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வரங்கள் உண்டு.
Can you say whether which is more important, your tongue or your eyes?
உங்களுடைய நாவு அதிக முக்கியமா அல்லது கண்கள் அதிக முக்கியமானதா?
Supposing you are given an option to cut out one of them, which will you cut out?
உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார்கள், ஒன்று கண்களை வெட்டி விட வேண்டும் இல்லாவிட்டால் நாவை வெட்டி விட வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
I say, I don't want either to be cut out, I want both.
எனக்கு ரெண்டுமே வெட்டப்படக்கூடாது, எனக்கு ரெண்டுமே வேண்டும் என்று தான் சொல்வேன்.
In the same way,
அதே போல தான்.
We are different but we need each other.
நாம் எல்லாரும் வித்தியாசமானவர்கள், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் தேவை.
Because nobody can say I am better or I am not so important.
நான் மேன்மையானவன் அல்லது நான் முக்கியமானவன் அல்ல என்று யாருமே சொல்ல முடியாது.
Even the small 10 toes on our feet, they are also very important.
நம்முடைய பாதத்திலே காணப்படுகிற 10 விரல்களும் கூட முக்கியமானவைகள்.
You may think those 10 toes are very unimportant.
அந்த 10 விரல்கள் முக்கியமற்றவைகள் என்று எண்ணலாம்.
But any doctor will tell you that if you remove those 10 toes, you will not be able to stand properly.
எந்த ஒரு மருத்துவரும் சொல்லது என்னவென்றால், நீங்க அந்த 10 விரலை வெட்டியடிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நேராக ஒழுங்காக நிற்க கூட முடியாது.
You cannot stand with only your feet, you need 10 toes also to stand properly.
பாதத்தை வைத்து மட்டும் நீங்கள் நிற்க முடியாது, ஒழுங்காக நிற்பதற்கு 10 விரல்கள் தேவை.
God has made it like that so that you realize even those small believers in your church are very very important.
உங்கள் சபையில் இருக்கக்கூடிய சிறு சிறு விசுவாசிகளும் கூட மிக முக்கியமானவர்கள் என்பதை உணர்த்தும்படிக்காய் தேவன் அப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார்.
So never touch the glory of God.
ஆகவே ஒரு காலம் தேவனுடைய மகிமையை தொட வேண்டாம்.
Because if we try to take what belongs to God, God will punish us.
தேவனுக்கு எது சொந்தமானதோ அதை நாம் எடுக்க முயற்சிக்கும் பொழுது தேவன் நம்மை தண்டிக்கிறார்.
You know, the people came to offer sacrifices in Eli's time and the Children of Eli took something which belonged to God.
ஏலி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்த முடிய வந்தார்கள். அந்த பலியிலே ஏலியினுடைய பிள்ளைகள் தங்களுக்கென்று சிலரவற்றை எடுத்துக் கொண்டார்கள்.
God punished them and killed them.
தேவன் அவர்களை தண்டித்து கொன்றார்.
These are all warnings.
இவங்களெல்லாம் நமக்கு எச்சரிக்கை.
What belongs to God, don't touch it.
தேவனுக்கு சொந்தமானதை தொடக்கூடாது.
Just like you will not take money from the offering box and take keep it for yourself.
அங்கே பெட்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து உங்களுக்கென்று நீங்கள் வைத்துக் கொள்ளாதது போல.
The same way glory that belongs to God, give it to him.
ஆகவே தேவனுக்கு சொந்தமான மகிமை அவருக்கே செலுத்துங்கள்.
Lord, if things are going well in my life, I give you the glory.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் சுமூகமாய் போகும்பொழுது உமக்கே மகிமையை செலுத்துகிறேன்.
If I'm healthy, I give you the glory.
ஆண்டவரே, நான் ஆரோக்கியமுள்ளவனாய் இருந்தால் உமக்கே மகிமையை செலுத்துகிறேன்.
If I have money to live and educate my children, I give you the credit.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பணம் இருந்து என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடிஞ்சதானால் உமக்கே மகிமையை செலுத்துகிறேன்.
If I have not lost my job when many people are losing their jobs, I give you the credit.
அநேகர் வேலை இழந்து வருகிறார்கள், எனக்கு வேலை இழக்காமல் நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் உமக்கே மகிமையை செலுத்துகிறேன்.
When there is so much sickness and my children are healthy, I give you the glory.
எவ்வளவு வியாதிகள் பெருகிக் கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், உமக்கே மகிமை.
Everything, learn to give the glory to God.
ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுக்கே மகிமையை செலுத்த
கற்றுக்கொள்ளுங்கள். That is one mark of a humble person.
ஒரு தாழ்மையான மனிதனுடைய ஒரு அடையாளம்
இதுதான். He never takes the credit to himself for anything.
எந்த ஒரு காரியத்திற்கும் தனக்கென்று அவன் அதை மதிப்பை எடுத்துக்கொள்ள மாட்டான்.
I remember when my children were small.
என்னுடைய பிள்ளைகள் சிறியவளா இருக்கும் பொழுது எனக்கு நினைவு வருகிறது.
And on the one day in a year they have prize giving in the school for the last year's exam.
வருஷத்திலே ஒரு நாளிலே அந்த ஆண்டு விழாவிலே சென்ற ஆண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக பரிசு கொடுப்பார்கள்.
So when they get a prize and come home.
ஆகவே அவர்கள் பரிசு பொருளை வாங்கி வீட்டுக்கு வரும்பொழுது.
After we come home.
வீட்டுக்கு வந்த பிறகு.
I say a few words to them.
நான் சில வார்த்தைகளை அவருக்கு சொல்வேன்.
I said, let me tell you that when you stand before Jesus.
நீ இயேசுக்கு முன்பாக நிற்கும் பொழுது.
He is not going to ask you how much you got in mathematics or science.
கணக்கில் விஞ்ஞானத்தில் எவ்வளவு மார்க் வாங்கினாய் என்று ஆண்டவர் கேட்கப் போவதில்லை.
He is not going to ask you what prizes you got in the school.
பள்ளியில் என்ன பரிசுகளை வாங்கினாய் என்றும் கேட்கப் போவதில்லை.
100 students there in that school today at the prize giving day who got no prizes.
800 பேர் பள்ளியில் இருக்கிறார்கள், அவர்கள் ஆண்டு விழாவிலே பரிசை வாங்காதவர்கள் இருக்கிறார்கள்.
But they may be better than you.
ஆனால் உன்னை காட்டிலும் அவர்கள் மேன்மையானவர்களாக இருக்க முடியும்.
They may be kinder and more helpful than you are.
நீ உன்னை காட்டிலும் அவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க முடியும், உதவி செய்வர்களாக இருக்க முடியும்.
That's what I used to tell my children every year.
ஒவ்வொரு ஆண்டும் இதைத்தான் என் பிள்ளைகளுக்கு சொல்வேன்.
Don't be proud that you got some prize.
சில பரிசுகள் வாங்கி விட்ட அப்படினாலே பெருமைப்பட வேண்டாம்.
And if you got a prize, don't tell anybody about it, don't show anybody.
அப்படியே பிரைஸ் வாங்கினாலும் நீ அதை யாருக்கும் காண்பிக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம்.
Give the glory to God.
மகிமை தேவனுக்கே செலுத்து.
We must teach our children that from childhood.
நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்தே இதை சொல்லி கொடுக்க வேண்டும்.
Don't take credit. God has given you some ability. Give the glory to God for that.
தேவன் ஒரு திறமையை கொடுத்திருந்தால் தேவனுக்கே அதற்கு மகிமையை செலுத்துங்கள். நீங்கள் அதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
That's one of the best things we can teach our children.
நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய மிக சிறந்த காரியம்.
So otherwise, you know, in school they have a tendency to compare with each other.
பள்ளியிலே ஒருவரோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு சோதிக்கப்படுகிறார்கள்.
They can run faster or come first in the class.
நான் வகுப்பில் முதல் மாணவனாய் வருவேன், நான் வேகமாய் ஓடி முதல் பரிசு வாங்குவேன்.
They will go astray unless their parents correct them.
அவருடைய பெற்றோர்கள் அவர்களை திருத்தாவிட்டால் அவர்கள் வழி விலகி போய் விடுவார்கள்.
Eli's parents did not correct his children.
ஏலி தன்னுடைய பிள்ளைகளை திருத்தவில்லை.
And they died.
அவர்கள் மரித்தார்கள்.
Now the sad thing is,
துக்கமான விஷயம் என்னவென்றால்,
you read there that Samuel was the also one after the first man of God spoke to Eli,
or mudal deva manidin eli edathile pesina viragu
the Lord told Samuel also to speak to Eli.
Eliyodu pesumudiyaga Samuelukkum devan sonnar.
The Lord told something to Samuel.
Samuel edathile devan ondai sonnar.
In 1 Samuel chapter 3,
1 Samuel 3rd adhigaram
verse 11,
11th verse,
the Lord said to Samuel, I'm going to do a terrible thing in Israel.
Naan Israelile bayangaramana kaaryathai seivan.
And I will bring the verse 12 and 13, the house of Eli I'm going to judge forever.
12 13 vasangalile Eliin kudumbathai eppozhudum naan nyaayindirpen endru solugirar.
So Samuel just kept quiet.
Samuel amaidiyaga irundutar.
In the morning Eli called him, verse 16.
16 vasathile Eli Samuelai kaalaiyil azhaithar.
And said, what did the Lord tell you?
Kathar unak enna sonnar endru
kettar. Don't hide it from me.
Enidile marakka vendam.
See, the small boy was able to hear God, this great leader was not able to hear God.
சிறு பையன் தேவனை கேட்டான், ஆனால் இந்த பெரிய தேவனுடைய தேவனை சத்தத்தை கேட்க முடியவில்லை.
So Samuel told him.
அவர் சாமுவேல் சொன்னார்.
Samuel said, because you have not brought up your children properly, God is going to judge you.
உன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காதபடியால் தேவனை நியாயந்தீர்க்க போகிறார் என்று சாமுவேல் சொன்னார்.
When Samuel became an old man.
சாமுவேல் வயதான பிறகு.
We read in 1 Samuel.
1 சாமுவேலை வாசிக்கிறோம்.
Chapter 8.
8th அதிகாரம்.
1 Samuel chapter 8.
1 Samuel 8th adhigaram.
Samuel was old.
சாமுவேலுக்கு வயதாகிவிட்டது.
He appointed his two sons to be judges over Israel.
தன்னுடைய இரண்டு மகன்களும் நியாயாதிபதிகளாக இஸ்ரவேல் மீது இருக்கும்படியாக நியமித்தார்.
1 Samuel 8 verse 1.
1 சாமுவேல் 8 ஆம் அதிகாரம் 1 வசனம்.
And it says here in verse 3, but his sons did not walk in Samuel's ways but turned aside for dishonest gain and took bribes and perverted justice.
8 ஆம் அதிகாரம் 3 வசனத்திலே பார்க்கிறோம், 1 சாமுவேல், அவனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளிலே நடவாமல் பொருளாசிக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள்.
This is the same Samuel who warned Eli, look how your sons are behaving.
ஏலியை பார்த்து அவருடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று எச்சரித்து அதே சாமுவேலுடைய பிள்ளைகளை
பார்த்து, he did not bring up his own sons properly.
அவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கவில்லை.
You know why?
ஏன் தெரியுமா?
Read the previous verses, chapter 3.
மூன்றாம்
chapter 7
ஏழாம் அதிகாரத்திலே வாசிப்போம்,
verse 15.
15ஆம் வசனம்,
Samuel judged Israel all the days of his life.
சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயந்தீர்த்தார்.
He used to go in a circuit to Bethel and Gilgal and Mizpah and he judged all those places.
அவன் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் நியாயம் விசாரித்து,
then he would return to Ramah where his house was.
அதற்கு பிறகு தன்னுடைய வீடு இருக்கக்கூடிய ராமாவுக்கு வருகிறார்.
He was constantly traveling, preaching, ministering.
எப்பொழுதும் பார்த்தாலும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்.
And he had no time to teach his own children.
தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை.
That is a warning to all fathers.
எல்லா தகப்பன்மார் இருக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பு.
Don't just leave it to your wife to bring up the children.
பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை மனைவியிடத்தில் விட்டுவிட வேண்டாம்.
Don't be so busy with your work and so many things that you don't have time to teach your children God's ways.
தேவனுடைய வழிகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் உங்கள் வேலையிலே பிஸியாக மாறிவிட வேண்டாம்.
You may be serving the Lord.
நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு ஊழியம் செய்யலாம்.
But when your children grow up,
பிள்ளைகள் வளரும் பொழுது,
they should not say daddy was so busy serving the Lord he had no time to talk to us.
அப்பா ஊழியம் என்று போய் கொண்டே இருந்தார், எங்களிடத்தில் பேசுவதற்கே அவர் நேரம் கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடாது.
No,
இல்லை.
We must take time to teach our children God's ways.
தேவனுடைய வழிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பதற்கு நேரம் எடுக்க வேண்டும்.
Our children must know the scriptures just like we know the scriptures.
நாம் எப்படி வேதத்தை அறிந்திருக்கிறோமோ அதே போல நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை அறிந்திருக்க வேண்டும்.
That is the responsibility of a father.
அதுதான் ஒரு தகப்பனுடைய பொறுப்பு.
It's a great warning from Samuel's life.
சாமுவேலுடைய வாழ்க்கையிலே நாம் பெரிய ஒரு எச்சரிப்பை பெற்றுக் கொள்கிறோம்.
Warned Eli about his children but his own children went astray.
ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து அவர் எச்சரித்தார், தன்னுடைய சொந்த பிள்ளைகளை வழி தப்பி போனார்கள்.
I want to show you another example.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
A good one.
நல்ல மாதிரி.
Jesus said that the last days will be like the days of Noah.
கடைசி நாட்களிலே நோவாவின் காலத்தில் போலவே நடக்கும் என்று சொன்னார்.
And that is a warning to us because we are living in those days.
நாம் அந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நமக்கும் அது ஒரு எச்சரிப்பு.
In the days of Noah there was a lot of sexual sin and a lot of terrorism and murder and violence.
நோவாவின் நாட்களிலே பாலியல் கொடுமைகளும் மற்ற தீவிரவாத காரியங்களும் கொலைகளும் நடந்து கொண்டிருந்தது.
All the type of filthy things we see in the movies is like the days of Noah.
நாம் இப்பொழுது கேள்விப்படுகிற திரைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய பலவிதமான கொடூரமான காரியங்கள், தீமையான காரியங்கள், அசுத்தங்கள் இருந்தது.
Violence and terrorism you read in the newspapers is like the days of Noah.
கொடுமையும் தீவிரவாதமும் நோவா நாட்டில் நடந்தது போலவே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.
We are living in those days.
நாம் அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And Jesus said it will be like that just before I come.
நான் வருவதற்கு முன்பதாக இப்படி தான் இருக்கும் என்று இயேசு சொன்னார்.
He didn't say like some preachers say the world is going to become better and better and better, the church is going to make the world better.
சில பிரசங்கியார்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த உலகமானது மென்மையாய் மாறப்போகிறது, நல்லதாய் மாறப்போகிறது, சபையானது உலகத்தை செமையாக்க போகிறது என்று சொல்கிறார்கள்.
The world is going to get worse and worse.
இல்லை, உலகமானது மிகவும் மோசமாய் கொண்டே போகும்.
The Bible says that very clearly.
வேதம் அதை மிகவும் தெளிவாக சொல்கிறது.
The days of Noah characteristic of the last days.
அதுதான் கடைசி நாட்களுடைய அடையாளம்.
Let me show you a verse in 2 Timothy in chapter 3.
2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2 Timothy chapter 3.
2 தீமோத்தேயு 3 அதிகாரம்.
Verse 12.
All
those who want to live a godly life in Christ Jesus will be persecuted.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
Everybody.
ஒவ்வொருவரும்.
You will have difficulty in your place of work.
வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு கஷ்டம் இருக்கும்.
Because you are a Christian.
நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே.
Because you stand up for Christ.
நீ கிறிஸ்துவுக்காக நிற்பதனாலே.
All. It doesn't say some, it says all.
இங்கே பார்க்கிறோம் ஒரு சிலர் என்று அல்ல, தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும்.
Maybe they won't give you an increment. They won't give you a promotion.
உங்களுக்கு வேண்டிய வேலை உயர்வை கொடுக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய ஊக்கத்தொகையை கொடுக்காமல் இருக்கலாம்.
Unless you keep quiet and say, no, I don't know Jesus Christ.
இயேசு எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொன்னீர்கள் எல்லாம் கொடுப்பார்கள்.
Like Peter. But if you are bold witness for Christ you will be persecuted.
நீங்கள் கிறிஸ்துவுக்கென தைரியமுள்ள சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள்.
What about the rest of the world?
மீதி உலகம் என்ன செய்யும்?
Here is a description of the world in the last days.
கடைசி நாட்களில் உலகம் எப்படி இருக்கும் என்கிறதான விவரத்தை இங்கே வாசிக்கிறோம்.
Verse 13.
13 ஆம் வசனம்.
evil men and deceivers will become worse, bad to worse, and they'll deceive and being deceived themselves.
பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கெடுள்ளவர்கள் ஆவார்கள் என்று வாசிக்கும்.
It doesn't say world is going to get better.
உலகமானது மேன்மையாக மாறும் என்று சொல்லவில்லை.
If it is bad now, it says it'll get worse.
இப்பொழுது மோசமாக இருந்தால் இன்னும் மோசமாகும் என்று சொல்லுகிறது.
If people are being deceived now, they'll be more deceived in the days to come.
இப்பொழுது ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக வஞ்சிக்கப்படுவார்கள்.
All over Christianity, people are being deceived by a false gospel.
இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவத்திலேயும் பொய்யான சுவிசேஷத்தினாலே மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்.
You have so many preachers in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரசங்கர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள்.
So many people preaching about how you can make money and live a better house and all that.
எப்படி நீங்கள் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம், நல்ல வீடு கட்டலாம் என்று பிரசங்கிக்கிறார்கள்.
How many people are teaching how to be holy in a practical way?
நடைமுறையிலே எப்படி பரிசுத்தமாக முடியும் என்று சொல்லி எத்தனை பேர் பிரசங்கிக்கிறார்கள்?
How many people will say, I'm not interested in your money, I want you?
எனக்கு உன்னுடைய பணத்திலே விருப்பம் இல்லை, நீதான் எனக்கு தேவை என்று எத்தனை பேர் சொல்கிறார்கள்?
There was a rich young ruler who came to Jesus.
இயேசுவினுடைய பணக்கார வாலிபன் ஒருவன் வந்தான்.
With a lot of money.
அதிகமான பணம் வைத்திருந்தான்.
And he was a very upright man.
அவன் நேர்மையான ஒரு மனிதன்.
And he asked Jesus, how can I have eternal life?
இயேசுவை பார்த்து நான் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும் என்று
கேட்கிறார். You read that in Mark 10.
மார்க் 10-ல் வாசிங்க.
Jesus said, keep the commandments.
அவர் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள்.
He said, I've kept them.
நான் கைக்கொண்டேன்.
And he said, one thing you lack.
உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு.
You love your money too much.
நீ பணத்தை அதிகமாக நேசிக்கிறாய்.
What did he say?
என்ன சொன்னார்?
What did Jesus say?
இயேசு என்ன சொன்னார்?
Come, put your money in the offering box and give it to me and follow me.
நீ வந்து உன்னுடைய காணிக்கை பெட்டியிலே பணத்தை போட்டுவிட்டு என்னை பின்பற்று என்று சொன்னார்.
No, that is what today's pastors say.
இல்லை, இன்றைய பாஸ்டர்கள் அப்படி சொல்கிறார்கள்.
You know what Jesus said?
இயேசு என்ன சொன்னார்?
Go and give your money to the poor and you come to me without your money.
போய் உன்னுடைய பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பணம் இல்லாமல் என்னிடத்தில் வா என்று சொன்னார்.
How many people have you heard saying that?
எப்படி சொல்லுகிற எத்தனை பேர் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்?
Who say, I don't want your money, I want you.
உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை, நீதான் எனக்கு வேண்டும்.
We had some people from another church coming to CFC Bangalore.
பெங்களூர் சபைக்கு வேறொரு சபையிலிருந்து ஒரு சிலர் வந்தார்கள்.
They were not members of our church.
அவர் நம்முடைய சபையின் அங்கத்தினர்.
They were very eager to hear the word of God.
ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அதிகமான வாஞ்சி உள்ளவர்கள்.
So when I visited their home,
ஆகவே அவருடைய குடும்பத்தை நான் சென்று சந்தித்தேன்.
This is what I told them.
இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன்.
Please give all your money in that other church.
உங்களுடைய காணிக்கை பணம் எல்லாம் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள், அந்த சபைக்கு கொடுங்கள்.
You keep your membership also there.
உங்களுடைய அங்கத்தினரையும் அங்கே வைத்துக் கொள்ளுங்கள்.
Come to us to hear the word of God so that your life can be changed.
உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும்படிக்கு வசனத்தை மட்டும் கேட்கும்படி அங்கே வாருங்கள் என்று சொன்னேன்.
We are not interested in people's money or their membership.
மக்களுடைய அங்கத்தினருக்காகவோ அல்லது அவருடைய பணத்துக்காகவோ நமக்கு விருப்பம் இல்லை.
We are only interested that they become disciples of Jesus.
அவர்கள் எப்படியாவது இயேசுக்கு சீஷராக வேண்டும் என்பதே நம்முடைய வாஞ்சை.
And sometimes people get offended with CFC and leave and go.
சில சமயத்திலே
After one year, I may meet them on the road.
ஒரு ஆண்டு கழித்து நான் ஏதோ சாலையில் அவர்களை சந்திக்கிறேன்.
And I'm very happy to meet them.
அவர்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன்.
I smile and go to them.
நான் சிரிப்பு புன்முறுவல் செய்து அவர்களை
போகிறேன். I ask them only one question.
ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன்.
I don't ask why did you leave our church.
ஏன் எங்க சபை விட்டு போனீங்கன்னு
கேட்பதில்லை. No, you go anywhere.
எங்க வேண்டுமானால் போங்கள்.
I hope you are a better disciple of Jesus now than one year ago when you left our church.
ஒரு ஆண்டுக்கு முன்பாக நீங்கள் சபை விட்டு போனது போகும்பொழுது எப்படி இருந்தாலும் அதை காட்டிலும் இப்பொழுது நல்ல சீஷனாய் மாறி இருப்பீர்கள் என்று
நினைக்கிறேன். That's the only thing I'm interested.
அந்த ஒரு காரியத்தில் மட்டும் எனக்கு விருப்பம்.
I will never ask them come back to our church.
சபைக்கு திரும்பி வாருங்கள் என்று ஒரு காலம் சொல்ல மாட்டேன்.
See, we have all types of false preachers today.
இன்றைக்கு நமக்கு எல்லா விதமான பொய் பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள்.
Be careful about them.
அவர்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள்.
Evil men will become worse and deceive others.
பொல்லாதவர்கள் இன்னும் மோசமாகி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
But Paul tells Timothy.
ஆனாலும் பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார்.
See the next verse.
அடுத்த வசனத்தை பாருங்கள்.
You don't be like them.
நீ அவர்களை போல இருக்க வேண்டாம்.
Verse 14.
14th வசனம்.
You continue in the things you have learned and become convinced of.
நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு.
Not only that.
அது மட்டுமல்ல.
He says, know from whom you learned it.
நீ யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்.
That means, Timothy, you know my life.
தீமோத்தேயுவே, என்னுடைய வாழ்க்கை உனக்கு தெரியும்.
Verse 10.
10th வசனம்.
You not only followed my teaching.
நீ என் போதகத்தை பின்பற்றினது மட்டுமல்லாமல்.
You saw my conduct.
என்னுடைய நடக்கையை பார்த்தாய்.
You saw my purpose.
என்னுடைய நோக்கத்தை பார்த்தாய்.
You saw my faith.
என்னுடைய விசுவாசத்தை பார்த்தாய்.
You saw my patience.
என்னுடைய நீடிய சாந்தத்தை பார்த்தாய்.
You saw my love.
என்னுடைய அன்பை பார்த்தாய்.
You saw my perseverance.
என்னுடைய பொறுமையை பார்த்தாய்.
You saw my life.
என்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்தாய்.
Don't just follow teaching.
உபதேசத்தை மட்டும் பின்பற்ற வேண்டாம், போதகத்தை மட்டும் பின்பற்ற வேண்டாம்.
See what type of man is giving that teaching?
அந்த போதகத்தை கொடுக்கக்கூடிய மனிதன் எவ்விதமான மனிதன் என்பதை பாருங்கள்.
Is he a godly man?
அவர் ஒரு தேவபக்தியுள்ள மனிதரா?
Is he a humble man?
அவர் ஒரு தாழ்மையானவரா?
That's what Paul tells Timothy.
அதை தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார்.
You know, so many people now they say, oh, there is some good teaching here in this group.
இந்த குழுவிலே நல்ல ஒரு போதகர் வந்திருக்கிறார்.
Oh, there is a good teaching there.
இங்கே ஒரு நல்ல போதகன் இருக்கார்.
All types of people, they are distributing books saying, listen to this, read this, read this.
அவர்கள் எல்லாரும் தங்கள் புத்தகத்தை கொடுக்கிறார்கள். இதை வாசித்து பாருங்கள், இதை வாசித்து பாருங்கள் என்று.
You know what we should say?
நாம் என்ன சொல்ல வேண்டும்?
Show me a man who's living like this.
இது போல வாழக்கூடிய ஒரு மனிதனை காண்பி.
Don't give me books and teachings.
எனக்கு புத்தகத்தையும் போதகத்தையும் கொடுக்க வேண்டாம்.
Paul said to Timothy.
பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார்.
Remember from whom you learnt it.
இவைகளை இன்னாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய் என்பதை அறிந்து கொள்.
Not just my teaching.
என்னுடைய போதகம் மட்டுமல்ல.
My conduct, my purpose, my faith, my patience, my love, my perseverance in verse 10.
என்னுடைய நடக்கை, என்னுடைய நோக்கம், என்னுடைய விசுவாசம், என்னுடைய நீடிய சாந்தம், என்னுடைய அன்பு, என்னுடைய பொறுமை. 10ஆம் வசனம்.
7 things.
ஏழு காரியங்கள்.
Out of that, teaching is only one.
அதிலே போதனை என்பது ஒரே ஒரு காரியம் தான்.
Teaching is only one of those 7 things.
அந்த ஏழு காரியங்களை ஒன்றே ஒன்று மட்டும்தான் போதகம்.
That is what we need to look for.
இதை தான் நாம் பார்க்க வேண்டும்.
Today so many Christians are going after this teaching, that teaching.
எனக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த போதனை அந்த போதனை என்று போய் கொண்டிருக்கிறார்கள்.
Paul did not say follow my teaching, he said follow me.
பவுல் என்னுடைய போதனையை பின்பற்ற என்று சொல்லவில்லை, என்னை பின்பற்ற என்று சொன்னார்.
Look at the, what is the teaching has produced in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இந்த போதனை எதை உண்டாக்கி இருக்கிறது என்பதை பார்.
Look for a person whose life has been transformed by the teaching, then follow that.
போதகத்தினாலே யாருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது என்று பார்த்து அவரை பின்பற்ற என்று சொல்கிறார்.
So many people can teach so many things.
அநேகர் அநேக காரியங்களை போதிக்கலாம்.
And like Ecclesiastes says, there is no shortage of books nowadays.
பிரசங்கின் புத்தகத்திலே வாசிக்கிறது போல புத்தகங்களுக்கு இன்றைய காலங்களில் பஞ்சம்
இல்லை. All this heavy reading is can become a weariness to your flesh.
இப்படி அதிகம் அதிகமாக படித்து படித்து உங்களுடைய மாம்சத்திலே சோர்வு உண்டாக்கும், களைப்பு உண்டாக்கும்.
See that verse in Ecclesiastes.
அந்த வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கின் புத்தகம்
verse 12
பிரசங்கி 1 அதிகாரம்.
My son, be warned, the writing of many books is endless. Ecclesiastes 12:12
பிரசங்கின் புத்தகம் 12 அதிகாரம் 12 வசனம்.
Be warned, the writing of many books is endless, and excessive devotion to the study of books can be a weariness to the body.
என் மகனே, பிரசங்கி 12:12 இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புத்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு.
Don't just keep on reading books.
அவை புத்தகங்களை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டாம்.
Read the Bible.
வேதத்தை வாசியுங்கள்.
And read books that will help you to go back to the Bible.
எந்த புத்தகம் உங்களை வேதத்துக்கு திரும்பி உங்களை செல்ல தூண்டுகிறதோ அவிதமான புத்தகங்களை
வாசியுங்கள். And which will lead you, verse 13, to fear God and to keep His commandments.
தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாய் உதவி செய்கிற புத்தகங்களை வாசியுங்கள்.
That is what applies to everybody, it says.
ஆகவே இது எல்லாருக்கும் பொருந்தும் என்று சொல்கிறது.
So don't be deceived by people, this teaching, that teaching, this book, that book.
ஆகவே இந்த போதனை அந்த போதனை, இந்த புத்தகம் அந்த புத்தகம் என்பதை வாசித்து வாசித்து நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள்.
Look for godly people.
தேவபக்தியுள்ள மக்களை தேடி பாருங்கள்.
You find one godly man, follow his example.
ஒரு தேவபக்தியுள்ள மனிதனை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய மாதிரியை பின்பற்றுங்கள்.
A man who does not want your money and does not want to control your life.
உங்களுடைய பணமும் தனக்கு தேவையில்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாடும் செய்யாத ஒரு மனிதர்.
But who wants to wash your feet and serve you.
ஆனால் உங்களுடைய பாதங்களை கழுவி உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தேவபக்தியுள்ள மனிதர்.
That is the only type of man worth following.
ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நபரை பின்பற்றுவது மட்டுமே தகும்.
And if you have elders like that, you are a very lucky person.
உங்களுக்கு அப்படிப்பட்ட மூப்பர் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாலுமே அதிர்ஷ்டசாலி.
So in the days of Noah, it was so bad in the world.
ஆகவே நோவாவின் நாட்களிலே மிகவும் மோசமாகிட்டே போயிருந்தது.
And became worse and worse and worse and worse.
ஆனால் அது மோசமாகிக் கொண்டே போகிறது.
And God finally put a time limit saying after 120 years I'm going to destroy the world.
தேவன் கடைசியாக ஒரு கால வரம்பை நியமித்தார். 120 ஆண்டுகளுக்கு பின்பு நான் அழிக்கப் போகிறேன்.
See that is we read in Genesis 6.
அது ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Verse 3.
6 அதிகாரம் 3.
Then the Lord said, my spirit will not strive with man because he is flesh, nevertheless his days shall be 120 years.
என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆதியாகமம் 6:3.
But God never told Noah it's going to be 120 years.
ஆனால் நோவா நீ 120 வருஷம் இருக்க போகிறாய் என்று சொல்லவில்லை.
This is what God said in heaven.
பரலோகத்திலே தேவன் அதை சொன்னார்.
His Father, Son and Holy Spirit.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்.
Noah never knew anything.
நோவாவுக்கு இதெல்லாம் தெரியாது.
All God told Noah is
தேவன் நோவாவுக்கு சொன்னதெல்லாம்
the end of all flesh, verse 13 has come.
13ஆம் வசனத்திலே மாம்சத்தினுடைய முடிவுகள் வந்து
verse 13.
13ஆம் வசனத்திலே யாவரின் முடிவுமே
I am going to destroy the earth.
நான் பூமியை நான் அழிக்க போகிறேன்.
He did not say after 120 years.
120 ஆண்டுகளுக்கு பின்பு அழிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை.
I am going to destroy the earth.
நான் பூமியை அழிக்க போகிறேன்.
Noah did not know when.
எப்பொழுது என்று நோவாவுக்கு தெரியாது.
He said you build an ark,
நீ ஒரு பேழையை கட்டு,
and get your family and the animals into it,
உன் குடும்பத்தான் உன் விலங்குகள் எல்லாம் உள்ளே போகட்டும்.
And Noah immediately began to do that.
நோவா உடனடியாக அதை செய்ய ஆரம்பித்தார்.
So when the Lord says the last days will be like the days of Noah,
ஆகவே கடைசி நாட்களிலே நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லும்பொழுது,
it's not only that the world will become like Noah,
உலகம் நோவாவின் நாட்களை போல மாறும்,
Noah's days like
நோவாவின் நாட்களை போல உலகம் மாறுவது மட்டுமல்ல,
it also means that there will be a few men like Noah, very few here and there all over the world,
உலகத்தில் இங்கும் அங்குமாக ஒரு சில மக்கள் நோவாவை போல இருப்பார்கள் என்றும் சொல்கிறது.
That's the challenge that comes to me.
இதுதான் எனக்கு சவாலாக வருகிறது.
If the last days are like Noah in the world,
கடைசி நாட்களிலே நோவாவின் நாட்களை போலவே இருக்கும் என்றால்,
then I must be like a Noah
in this world. இந்த காலத்திலே நோவாவை போல நான் இருக்க வேண்டும்.
Do you see that challenge?
இந்த சவாலை நீங்கள் பார்க்கிறீர்களா?
And you sisters,
சகோதரிகளே,
you must say I must be like Noah's wife.
நோவாவின் மனைவி போல இந்த உலகத்திலே நான் கடைசி நாட்களை வாழ வேண்டும்.
What was the significant thing about Noah and his wife?
நோவாவும் அவருடைய மனைவியும் குறித்து என்ன முக்கியமான காரியங்கள்?
They had only 3 sons.
அவர்களுக்கு மூன்றே மூன்று மகன்கள் இருந்தார்கள்.
And they brought them up to fear God.
அவர்கள் தேவனுக்கு பயப்படும்படியாக அவர்களை வளர்த்தார்கள்.
And not only to fear God.
தேவனுக்கு பயப்படும்படியாக மட்டுமல்ல,
they brought them up to marry God-fearing women who also feared God.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள்
பிள்ளைகளை வளர்த்தார். யாரை
வேண்டுமானாலும் போய் திருமணம் செய்து கொள் என்று சொல்லவில்லை.
They would check up, is there a God-fearing woman?
யாராவது ஸ்திரீ விவாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பெண்ணா என்று பார்ப்பார்கள்.
Otherwise Noah would say, no my son, you are not to marry that woman.
இல்லை மகனே, இந்த நபரை திருமணம் செய்யக்கூடாது என்று நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுவார்.
You don't have discernment, I have discernment, that woman is not God-fearing.
உனக்கு பகுத்தறிவு இல்லை, எனக்கு பகுத்தறிவு இருக்கிறது, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ அல்ல.
Noah had, even though his children were grown up, he was such a godly man that children respected their father.
நோவின் பிள்ளைகள் வளர்ந்தவளாய் வந்தபொழுதிலும் கூட தன்னுடைய தகப்பன் தேவபக்தியுள்ள மனிதனாய் இருந்தபடினாலே அவரை அதிகமாய் மதித்தார்கள்.
You know, and Noah said, now we are going to build the ark.
இப்பொழுது நாம் பேழையை கட்ட போகிறோம்.
Everybody in the world called Noah a madman.
உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நோவாவை பார்த்து பைத்தியக்காரன் என்று அழைத்தார்கள்.
In those days there was no rain on the earth.
அந்த நாட்களிலே இந்த பூமியிலே மழையே பெய்வதில்லை.
See, the Bible says in Genesis chapter 2.
ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது.
Then in those days there was no rain.
அந்த நாட்களிலே மழை இல்லை.
Verse Genesis 2 verse 5.
ஆதியாகமம் 2 அதிகாரம் 5 வசனம்.
And 6.
6 வசனம்.
In the middle it says the Lord had not sent rain on the earth.
கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை.
But a mist would rise up, verse 6, and water the earth.
அந்த மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது.
So those days there was no rain.
அந்த நாட்களிலே மழை என்ற காரியமே இல்லை.
Some mist would come from the ground and water the earth.
பூமியிலிருந்து திடீரென்று மேகமாக போன்ற மூடுபனியை போல கிளம்பி அது பூமியை நனைக்கும்.
So when one man gets up and says rain is going to come and flood the earth, he's like a madman talking. Such a thing has never happened in 2000 years.
ஒரு மனிதன் எழுந்து நின்று இப்பொழுது மழை பெய்து பூமியை அழிக்க போகிறது என்று சொன்னால் 2000 ஆண்டுகள் நடக்காத ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான் என்று சொல்லி அவனை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள்.
That is what people say about us.
நம்மை குறித்து அப்படிதான் சொல்லுகிறார்கள்.
Jesus is going to come.
இயேசு வரப்போகிறார்.
Judge the world.
இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க போகிறார்.
Send a lot of people to hell.
நிறைய பேரை நரகத்துக்கு அனுப்ப போகிறார்.
You say, what is this? This has never happened till now. These fellows are talking about this.
இது என்ன, இதுவரை ஒன்றும் நடக்கவே இல்லை, இதே போல பேசுகிறீர்களே என்று சொல்லுகிறார்கள்.
Exactly the same when Noah preached.
நோவா பிரசங்கிக்கும் பொழுது என்ன நடந்தது அதே போல இப்பொழுது நடைபெறுகிறது.
They call you a madman, they call Noah a madman.
உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள், நோவாவையும் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள்.
But you know who believed Noah?
ஆன நோவாவை விசுவாசித்தது யார், நம்பினது யார்?
His
அவருடைய மனைவி,
his 3 sons,
அவருடைய மூன்று மகன்கள்,
and the wives of his 3 sons.
அந்த மூன்று மகன்களுடைய மனைவிமார்கள்.
That's a tremendous example.
இது மிகப்பெரிய ஒரு உதாரணம்.
Of a godly man.
ஒரு தேவபக்தியுள்ள மனிதனுடைய
மனைவி. Who had a godly wife.
ஒரு தேவபக்தியுள்ள ஸ்திரீ மனைவி.
Brought up his 3 children to be godly.
தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்த்தவர்கள்.
And got them married to godly wives.
தேவபக்தியுள்ள மனைவிமார்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள்.
And became like one family for God in the evil days.
அந்த பொல்லாத நாட்களிலே தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டதன ஒரு குடும்பமாய் மாறினார்கள்.
Your family must be like that Noah's family in this wicked world.
இந்த துன்மார்க்கம் நிறைந்த உலகத்திலே உங்களுடைய குடும்பமானது நோவாவின் குடும்பத்தை போல இருக்க வேண்டும்.
That is how we honor God.
இப்படித்தான் நாம் தேவனை கனமண்ணுகிறோம்.
And if we honor God, God will honor us.
நாம் தேவனை கனமண்ணும் பொழுது அவர் நம்மை கனமண்ணுவார்.
That must be your priority in your life.
இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான காரியமாக இருக்க வேண்டும்.
You must say, even if I don't have money to give so many things to my children, I'm going to give them the word of God.
என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு அதிகமான பணம் இல்லை என்றாலும் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன் என்று சொல்ல
வேண்டும். When my wife and I were married in the early days, we had very little.
நானும் என்னுடைய துணைவியாரும் திருமணமான ஆரம்ப காலங்களிலே எங்களுக்கு மிகவும் கொஞ்சம் தான் இருந்தது.
It was a struggle for us even to educate our children.
பிள்ளைகளை படிக்க வைப்பது எங்களுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது.
We could never buy new clothes for them.
அவர்களுக்கு புது ஆடை வாங்க முடியாது.
We would never buy new clothes for their birthdays like other people do.
மற்றவர்கள் செய்கிறது போல பிறந்தநாளுக்கு புது ஆடை வாங்க முடியாது.
We would buy clothes for them when the old clothes wore out.
பழைய துணி எப்பொழுது கிழிகிறதோ அப்பொழுது புது துணியை வாங்குவோம்.
And the younger boy has to wear the older boy's clothes.
சிறிய பையன் அண்ணாவுடைய சட்டையை போட வேண்டும்.
That's how we grew up.
இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம்.
But one thing I said, my children must know the word of God.
ஆனால் ஒன்றை நான் சொன்னேன், என்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும்.
Even in those days, Noah was my hero.
அந்த நாட்களிலேயே நோவா என்னுடைய ஹீரோவாக இருந்தார்.
What a man he was.
அவர் எப்பவிதமான மனிதன் பாருங்கள்.
You know the Bible says in
வேதம் சொல்கிறது.
Peter.
பேதுருவிலே
2nd Peter
2 Peter
he describes Noah like this.
Noah இப்படி தான் விவரிக்கிறார்.
Verse 5
ஐந்தாம் வசனம்.
2nd Peter 2:5
2 Peter 2:5
Noah was a preacher of righteousness.
நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று வாசிக்கிறோம்.
If you want to be like Noah in the last days, you must be a preacher of righteousness.
கடைசி நாட்களில் நீங்கள் நோவாவை போல இருக்க வேண்டுமானால் நீங்கள் நீதியை பிரசங்கிக்கிறவராக இருக்க வேண்டும்.
Yes, we need to preach comfort and encouragement to people.
ஆம், ஆறுதலையும் தேறுதலையும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க தான் வேண்டும்.
But our main message must be righteousness.
ஆனால் நம்முடைய பிரதானமான செய்தியுடைய தலைப்பு நீதியாக இருக்க வேண்டும்.
In the last days there will be people like Noah who preach righteousness.
நீதியை பிரசங்கிக்கக்கூடிய நோவாவை போல
And there's one more thing said about Noah in Hebrews 11.
எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நோவாவை குறித்து இன்னும் ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது.
Verse Hebrews 11 and verse 7.
எபிரேயர் 11வது அதிகாரம் 7ஆம் வசனம்.
By faith Noah in reverence prepared an ark for the salvation of his family.
விசுவாசத்தினாலே நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினார். எபிரேயர் 11:7.
It says here in English with reverence he made it.
ஆங்கில வேதாமத்திலே பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்று பார்க்கிறோம்.
He not only had faith, he had reverence.
அவனுக்கு விசுவாசம் மட்டுமல்ல பயபக்தியும் இருந்தது.
And he thought primarily of his family must be saved.
குறிப்பாக பிரதானமாக குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்.
Even if the world is not saved, at least I must save my family.
உலகம் ரட்சிக்கப்படாவிட்டாலும் பரவாயில்லை, என் குடும்பத்தையாவது ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னார்.
Read that.
அதை வாசித்து பாருங்க.
For the salvation of his family.
தன்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக.
Are you interested in the salvation of your family?
உங்களுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் விருப்பமுள்ளவர்களா?
My wife and I used to pray for our children regularly.
நானும் என்னுடைய துணைவியாரும் பிள்ளைகளுக்காக தினந்தோறும் ஜெபிப்போம்.
So we will not allow the devil to touch our children.
பிசாசு நம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது என்று ஜெபிப்போம்.
You must do that.
நீங்களும் அதை செய்ய வேண்டும்.
You must not allow the devil to come into your house.
பிசாசு உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வர நீங்கள் அனுமதிக்க கூடாது.
Very very important.
மிக முக்கியமானது.
And by that it says he condemned the world.
இப்படி அவன் அந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தான் என்று வாசிக்கிறோம்.
That means he said I don't care for this world.
என்ன சொன்னார் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தை குறித்து எனக்கு அக்கறை இல்லை என்று சொன்னார்.
I want to save my family.
என்னுடைய குடும்பத்தை நான் ரட்சிக்க வேண்டும்.
That is more important than having things in the world.
இந்த உலகத்தின் காரியங்களை காட்டிலும் என்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பது தான் மிக முக்கியம் என்று சொன்னார்.
Turn back to Genesis 6.
மீண்டும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
The Lord told Noah to build a big ship.
ஒரு பெரிய கப்பலை கட்டும்படியாய் ஆண்டவர் சொன்னார்.
And there's one thing we don't see here.
இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்ப்பதில்லை.
God did not tell Noah where to get the money to build a ship.
இந்த கப்பலை கட்டுவதற்குரிய பணத்தை எங்கிருந்து பெற வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லவில்லை.
You think it is easy to build a ship?
ஒரு கப்பலை கட்டுவது எளிதான காரியமா?
It's not a small boat.
சின்ன படகு அல்ல.
It's a ship.
பெரிய கப்பல்.
To accommodate animals.
விலங்குகளை எல்லாம் உள்ளே அடக்க கூடியதான ஒரு பெரிய கப்பல்.
And if Noah had asked God,
நோவா தேவனை பார்த்து கேட்டிருந்தால்,
Lord, where is the money going to come from?
ஆண்டவரே, பணம் எங்கிருந்து வர போகிறது?
God would have said, from your own pocket, where else?
உன்னுடைய பாக்கெட்ல இருந்தா வர வேண்டும், வேற எங்கிருந்து வர வேண்டும்?
Noah knew that.
நோவா அது தெரியும்.
So he didn't ask God that question.
ஆகவே அந்த கேள்வியை தேவனிடத்தில் கேட்கவில்லை.
In the last days,
கடைசி நாட்களிலே,
there will be people like Noah.
நோவாவை போல மக்கள் இருப்பார்கள்.
Who serve God at their own expense.
தங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள்.
They don't preach for money.
பணத்துக்காக பிரசங்கிப்பதில்லை.
They support their own family like Noah and are preaching righteousness.
நோவாவை போல தங்கள் சொந்த குடும்பத்தையும் தாங்கி நீதியை பிரசங்கிக்கிறவர்கள்.
You tell me how many people you see like that in India today?
இந்திய தேசத்திலே இந்த நாளிலே எத்தனை பேர் அப்படி பார்க்கிறீர்கள்?
How many pastors do you see in Tamil Nadu like that?
தமிழ்நாட்டில் எத்தனை பாஸ்டர்மார்களை அப்படி பார்க்கிறீர்கள்?
Like Noah.
நோவாவை போல.
Who preach righteousness.
நீதியை பிரசங்கித்து.
And don't take money for their preaching.
அந்த பிரசங்கத்திற்கு என்ற பணத்தை வசூல்
செய்யாமல். Support their own family.
தங்கள் சொந்த குடும்பத்தை.
And even use their money to build the church.
அதோடு கூட தங்கள் பணத்தை செலவு செய்து சபையை கட்டுகிறவர்கள்.
You will find that in CFC churches, not in other places.
CFC சபையில் அதை பார்க்கலாம், மற்ற இடங்களிலே பார்ப்பது அறிவு.
Why?
ஏன்?
Because we want to be like Noah in the last days.
கடைசி நாட்களிலே நாம் நோவாவை போல இருக்க விரும்புகிறோம்.
So many pastors, their children are all wayward.
அநேக பாஸ்டர்மாருடைய பிள்ளைகள் வழிதவறி போயிருக்கிறார்கள்.
We praise God for God-fearing children growing up in our churches.
நம்முடைய சபைகளிலே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
And these God-fearing children are marrying God-fearing women.
இந்த தேவனுக்கு பயப்படக்கூடிய தம்பிமார்கள் தேவனுக்கு பயப்படக்கூடிய சகோதரிகளை விவாகம்
பண்ணுகிறார்கள்.
ஆகவே தான் வாலிப சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும்.
The next generation, God needs God-fearing wives for God-fearing young men.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய இளம் வாலிபர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சகோதரிகள் ஸ்திரீகள் தேவனுக்கு தேவை வரக்கூடிய சந்ததியிலே.
You think it was easy for Noah to build a ship?
நோவாவுக்கு கப்பலை கட்டுவது எளிதா இருந்ததா?
He had to get up a little earlier in the morning.
காலையிலே சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும்.
And go with his sons and chop down some trees from his own fields.
தன்னுடைய சொந்த வயலிலே நிலத்திலே போய் சில மரங்களை வெட்ட வேண்டும்.
Sell some of his land to get money to build the ark.
கப்பலை கட்டுவதற்கு தன்னுடைய சில நிலங்களை விற்றாக வேண்டும்.
Why did it take him 120 years to build the ark?
அந்த கப்பலை கட்டுவதற்கு ஏன் 120 வருடங்கள் ஆனது?
Because he didn't have so many people to help him.
அவனுக்கு உதவி செய்வதற்கு பல மக்கள் அங்கு இல்லை.
It doesn't take 120 years to build a ship.
ஒரு கப்பலை கட்டுவதற்கு 120 ஆண்டுகள் ஆகவே ஆகாது.
But Noah did not have many people to help him.
ஆனால் தனக்கு உதவி செய்ய முடிய அநேக மக்கள் நோவாவுக்கு இல்லை.
I felt like this.
நான் அப்படி உணர்ந்திருக்கிறேன்.
If I were living in those days in Noah's time.
நான் நோவாவின் காலத்திலே வாழ்ந்திருந்தால்.
I would have joined with Noah and said, I'm going to spend my days with you, brother Noah, to build the ark.
நோவாவோடு கூட போய் சொல்லியிருந்திருப்பேன், சகோதரரே, நான் உங்களோடு கூட முழுமையாய் தங்கியிருந்து இந்த கப்பலை கட்டுகிற வேலையை உங்களுக்கு
உதவி செய்வேன். While the whole world was making fun of him.
இந்த முழு உலகம் உம்மை பார்த்து வேடிக்கை கிண்டல் செய்கிறது.
I would have joined.
நான் அவரோடு கூட சேர்ந்திருப்பேன்.
Now we are not living in Noah's time.
நாம் நோவாவின் காலத்திலே வாழ்வதில்லை.
But we are living in days like the days of Noah.
ஆனா நோவாவின் காலத்தில் சம்பவிக்கிற காரியங்களை போலவே சம்பவிக்கிற காலங்களை வாழ்ந்துட்டு
இருக்கிறோம். Here and there in Tamil Nadu there are a few people like Noah. I know them.
தமிழ்நாட்டில் எங்கேயும் அங்கேயுமாக நோவாவை போல ஒரு சிலர் இருக்கிறார்கள். நான் அவர்களை அறிந்திருக்கிறேன்.
Who are God fearing?
அவர்கள் தேவனுக்கு பயப்படுறவர்களா
இருக்கிறார்கள். Who are not interested in anybody's money?
யாருடைய பணத்திலும் விருப்பமில்லாதவர்கள்.
Who are preaching righteousness?
நீதியை பிரசங்கிக்கிறவர்கள்.
Who are bringing up their children in godly ways?
தங்களுடைய பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வாழ்க்கையில வளர்க்கிறார்கள்.
Who are getting their children married to God fearing women?
தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஸ்திரீகளுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறார்கள்.
And who are devoting their time to build the church?
சபையை கட்டுவதற்கு தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்கிறவர்கள்.
Don't say if I were in Noah's day I would join him and build the ark.
நோவாவின் காலத்தில் இருந்தால் நான் நோவாவோடு கூட சேர்ந்து கப்பலை கட்டுவேன் என்று சொல்ல
வேண்டாம். Say now in the last days like Noah I'm going to join with those people like Noah to build the church.
நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களிலே நோவாவை போல இருக்கக்கூடிய மனிதர்களோடு கூட சேர்ந்து நான் சபையை கட்டுவேன் என்று சொல்லுங்கள்.
Are you afraid of people making fun of you?
உங்களை மக்கள் கிண்டல் செய்வார்கள் என்று பயப்படுகிறீர்களா?
Just think how many thousands of people would have said Noah has got a screw loose and he's a madman.
நோவாவுக்கு நட்டு கழண்டு விட்டது என்று சொல்லி எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்லியிருந்திருப்பார்கள், கிண்டல் பண்ணியிருப்பார்கள்.
False teacher, heretic.
இவன் ஒரு கள்ள போதகன், கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லியிருப்பார்கள்.
They called Paul a heretic.
பவுலையும் கூட அப்படித்தான் அழைத்தார்கள்.
He knew that.
அவர் அறிந்திருந்தார்.
Once when the apostle Paul was standing before a king.
ஒரு ராஜாவுக்கு முன்பாக அப்போஸ்தலன் பவுல் நின்று கொண்டிருக்கிறார்.
He was being judged by King Felix.
Felix என்றதானே ஒரு ராஜன் மூலமாக நியாயந்தீர்க்கப்படுகிறார்.
See what he told him in Acts 24.
24 அதிகாரம் அப்போஸ்தலன் நடபடிகள் என்ன சொல்றார் என்று பாருங்கள்.
Acts 24.
அப்போஸ்தலன் நடபடிகள் 24 அதிகாரம்.
He stood before the king and he said.
அந்த ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்கிறார்.
Verse 14.
14 வசனம்.
I admit to you that I belong to the way which other people call a sect.
மத பேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின் படியே எங்கள் முன்னோர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்தது போல அவர்களோடு கூட நான் இருக்கிறேன்.
I belong to a group which other people call a cult.
கல்ட் என்று சொல்லி மற்றவர்கள் அழைக்கிறார்களே அந்த குழுவை நான் சேர்ந்தது என்று சொல்கிறார்.
I admit it.
நான் அதை ஒத்துக்கொள்கிறேன்.
Let them call me what they like.
அவர்கள் என்ன வேண்டுமானாலும் என்னை அழைக்கட்டும்.
I am not ashamed.
நான் அதை குறித்து வெட்கப்படுவதில்லை.
Follow Jesus.
இயேசுவை பின்பற்றுகிறேன்.
But I'll tell you what I do.
ஆனால் நான் என்ன சொல்ல செய்கிறேன் என்று சொல்றேன்.
This group which other people call a cult.
மதபேதம் என்று எங்களை அழைக்கக்கூடிய இந்த கூட்டத்தார்.
Here is what we believe.
இங்கே நாங்கள் விசுவாசிக்கிற காரியம்
இதுதான். First of all,
முதலாவதாக
verse 14.
14 வசனம்.
We believe everything written in the Bible.
இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
Everything written in the Bible we believe. That is our number one thing.
இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுதான் முதல் காரியம்.
We believe in the new covenant.
புது உடன்படிக்கையை விசுவாசிக்கிறோம்.
We believe the old covenant has been abolished.
பழைய உடன்படிக்கையானது ஒழிந்து விட்டது என்று விசுவாசிக்கிறோம்.
Secondly,
இரண்டாவதாக,
we believe that there will definitely be two resurrections, verse 15, a resurrection of the righteous and the resurrection of the wicked.
பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கிறது போல நீதிமானுடைய உயிர்த்தெழுதலும் அநீதிமானுடைய உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. இரண்டு உயிர்த்தெழுதல் உண்டு.
I want to be in the resurrection of the righteous.
நீதிமானுடைய உயிர்த்தெழுதலே நான் இருக்க வேண்டும் என்று
விரும்புகிறேன். So what do I do?
ஆகவே நான் என்ன செய்கிறேன்?
I don't just sit back and say, oh, I accepted Jesus, I'll be in the resurrection of the
நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் உயிர்த்தெழுதல் போகிறேன் என்று சொல்லவில்லை. இல்லை.
Verse 16.
16ஆம் வசனம்.
I do my best to keep my conscience always clear before God and man.
நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க விரும்புகிறேன்.
What a wonderful cult to belong to.
நாம் சேர்ந்திருக்க கூடிய எவ்வளவு நல்ல கல்ட் பாத்தீங்களா?
They call us a false teaching. This is the best false teaching to belong to.
பொய்யான போதகம் என்று சொல்கிறார்கள். நாம் சேர்ந்திருக்க வேண்டிய மிகப்பெரிய மிக நல்ல பொல்லா பொய்யான போதகம்.
Believing everything in the Bible.
வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் விசுவாசிப்பது.
Keeping my conscience always clean before God and before man.
தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதே சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ளுகிற வாழ்க்கை.
That is the best church in the world to belong to.
இந்த உலகத்திலே சேரக்கூடிய மிக சிறந்த சபை அதுதான்.
That is what God is doing in these days.
இதான் தேவன் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார்.
Be wholehearted.
முழு இதயமுடையவர்களாயிருங்கள்.
Take an example from Noah.
நோவாவிடத்திலிருந்து ஒரு மாதிரி எடுத்துக் கொள்ளுங்கள்.
And spend your life building the church.
சபையை கட்டுவதிலே உங்கள் வாழ்க்கையை செலவு செய்யுங்கள்.
Bring up your children in godly ways.
உங்கள் பிள்ளைகளை தேவபக்தியில வாழ்க்கையிலே வளருங்கள்.
And when the days become dark,
காலங்கள் இருள் அடையும் பொழுது,
it was very dark for one year inside the ark when Noah was there.
நோவா இருக்கும் பொழுது பேழைக்குள்ளாக முழுமையாக இருளாக இருந்தது.
But there's a beautiful word in Genesis 8 verse 1.
ஆனால் ஆதியாகமம் 8 அதிகாரம் 1 வசனத்திலே அருமையான ஒரு வாசகம் உண்டு.
It says in 7:24.
7:24ல வாசிக்கிறோம்.
The waters prevailed on the earth for 150 days.
ஜலம் பூமியின் மேல் 150 நாட்கள் இருந்தது, பிரவாகித்துக் கொண்டிருந்தது.
150 days of darkness.
150 நாட்கள் இருள்.
Imagine sitting inside a ship not knowing what is going to happen.
Enna nadakka pogurad endru theriyamal kappalukulle ukkarndu kondu ithana naatkal.
Sometimes when
you
read these verses,
சில சமயத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்
பொழுது, you must imagine, how is it if I was sitting inside the ark for 150 days of darkness?
150 நாட்கள் இருளான அந்த கப்பலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள்.
Then the Bible will become a living Bible to you.
அப்படியானால் இந்த வேதமானது ஜீவனுள்ள ஒரு வேதமாக மாறும்.
And look at this wonderful word.
அருமையான அற்புதமான வார்த்தையை பாருங்கள்.
8:1.
8 அதிகாரம் 1 வசனம்.
But
ஆனால்
God remembered Noah.
தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார்.
I like that verse.
நான் இந்த வசனத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன்.
God remembered you.
தேவன் உங்களை நினைவு கூர்ந்தார்.
Who is going through 150 days of darkness.
150 நாட்கள் இருண்ட நாட்களுக்குள்ளாய் கடந்து செல்கிற உங்களை தேவன் நினைவு கூர்ந்தார்.
In that darkness you are trusting God.
அந்த இருளிலே நீ தேவனை நம்புகிறாய்.
Lord, I have come to this situation because I honored you.
ஆண்டவரே, உம்மை கனமணினபடினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் வந்திருக்கிறேன்.
A lot of difficulties I am facing because I honored you.
ஆண்டவரே, உம்மை கனமணினபடினாலே கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கிறேன்.
I thank God, like you remembered Noah, you remember me.
ஆண்டவரே, நீ நோவாவை நினைவுகூர்ந்தது போலவே என்னையும் நினைவுகூருகிறீர் ஆண்டவரே.
And the light will come.
அங்கே ஜீவன் வரும்.
And the door of the ark will open.
பேழையின் கதவு திறக்கப்படும்.
And you will come out to a new heaven and a new earth one day.
புது வானம் புது பூமிக்கு ஒரு நாளிலே வருவாய்.
You know, the ark was the safest place on the earth in those days.
அந்த நாட்களிலே மிகவும் பாதுகாப்பான இடம் ஒன்று உண்டானால் அதுதான் அந்த பேழை.
And today the real church of Jesus Christ is the safest place to be in today.
இன்றைக்கு பாதுகாப்பான இடம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நீ இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடம் சபைதான்.
Now let us use our imagination and see how is it living inside the ark.
இப்பொழுது நம்முடைய கற்பனையை சற்று பயன்படுத்தி பேழைக்குள்ளாய் வாழ்வது எப்படி என்று பார்ப்போம்.
You think the ark was full of nice smells and all that?
அந்த பேழைக்குள்ளாக நல்ல சுகந்த வாசனை இருந்திருக்கும் என்று நினைக்கிறீங்களா?
It was like a zoo.
அது ஒரு மிருக காட்சி சாலை போல, மிருக காட்சி சாலை போல.
Animals and elephants and
யானையும் மிருகங்களும்.
Nobody's had a wash or a bath or anything.
யாருமே குளிக்கவில்லை, சுத்தம் பண்ணவில்லை.
I think most of those times they had to close their nose and walk around inside the
ark. அந்த பேழைக்குள்ள நடக்கும்போது மூக்கை பிடித்துக்கொண்டு அப்பாடா என்று நடக்க வேண்டியிருக்கிறது.
But if they had said, oh, I'm tired of this, I'm going to get out, this is a smelly place.
Enna idu ivlo durnaatram veesugirathu enakku salippadindu vidu idai vittu veliye pogiren endru sonnal,
where will you go? You'll go out into the waters and die.
Veliye pona illa nadakkum, thannile mulugi marthu viduvirgal.
So it was not a very comfortable place inside the ark.
Agave peḷaikkullaga adu sogusana idam illai.
But it was the safest place in the world.
Aanalum ulagathile paadhugaappana idam.
The church also is like that.
Sabaiyum appadi thaan irukirathu.
There are some smelly people in the church.
Sabaiyile sila durnaatram veesakoodiya makkal irukka thaan seigiraanga.
actually smelly.
ஆவிக்குரிய ரீதியிலே துர்நாற்றம்.
They're not perfect.
அவர் பூரணவான்கள் அல்ல.
Some behave like tigers and some behave like elephants.
சிலர் புலியை போல உருமுகிறார்கள், சிலர் யானையை போல நடந்து கொள்கிறார்கள்.
Some gentle people like lambs but some are like tigers and leopards.
சாதுவான ஆட்டை போல சிலரும் இருக்கிறார்கள், சிறுத்தை போல சிலரும் இருக்கிறார்கள்.
And I say, Lord, I want to be in the church till Jesus comes.
Yes, varuvare naan sabil irukka vendum aandavare.
It may be inconvenient, but it is the safest place on earth.
Evlo vasadhi kurai irukkalam aandavare, aanalum bhoomiyile paadhugaapana idam.
So don't sit inside the ark and complain.
Aagave peḷaikkulle ukkarndukondu kurai sollikonde irukka vendam.
It's much worse outside.
வெளியே இதை விட மோசமாக நிலைமை இருக்கிறது.
Don't sit inside the church and complain.
சபைக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு புகார் கூறி கொண்டிருக்க வேண்டாம்.
It's much worse outside.
வெளியே மிகவும் மோசமான நிலைமை.
Honor God.
தேவனை கனமண்ணுங்கள்.
And say, Lord, thank you that you have saved me.
ஆண்டவரே என்னை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி.
You saved my family.
என் குடும்பத்தை ரட்சித்ததற்காக நன்றி.
You brought me and my family into the church.
என்னையும் என் குடும்பத்தையும் சபையிலே வைத்திருக்கிறபடினாலே நன்றி.
I'll always be grateful.
நான் எப்பொழுதும் நன்றியுள்ளவனாய் இருப்பேன்.
I am very grateful.
நான் மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன்.
That my children were small when we started CFC.
CFC சபை ஆரம்பிக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தார்கள்.
They didn't grow up in some dead denomination.
அவர்கள் செத்த சபையிலே வளரவில்லை.
They grew up in a family where people loved one another.
ஒருவர் நேசிக்கக்கூடிய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்தார்கள்.
Nobody was perfect.
யாருமே பூரணவான்கள் அல்ல.
We were not perfect.
நாங்கள் பூரணவான்கள் அல்ல.
We loved one another.
நாங்கள் ஒருவரை நேசித்தோம்.
Praise the Lord that you have found a place in the church.
சபையிலே உங்களுக்கு ஒரு இடம் கிடைத்தபடினாலே தேவனுக்கு நன்றி.
Never be unthankful.
ஒரு காலம் நன்றி இல்லாதவர்களாய் போய்விட வேண்டாம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Thank you Father.
பிதாவே உமக்கு நன்றி.
For giving us a place in the church.
சபையிலே எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே.
Help us never to take it for granted.
ஒரு காலம் ஆண்டவரே இதை நாங்கள் எளிதா எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
We pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.